நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இங்கிலாந்தில் உள்ள லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் தலைவரும் துணை வேந்தருமான பேராசிரியர் நிஷாந்த் கனகராஜா அவர்களுக்கு ஆண்டகை பட்டத்தை, நைட்ஹுட் அல்லது சேவ் பட்டத்தை இந்த வருட தொடக்கத்தில் மன்னர் மூன்றாவது சார்ல்ஸ் கொடுத்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருந்த போது இலங்கையில் அவரது வளர்ப்பு, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மற்றும் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தில் அவரது கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகள் மற்றும் ஒரு கல்வி நிறுவனத்தில் நிர்வாகியாக அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அவருடன் ஒரு நீண்ட நேர்காணல் செய்யும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இரண்டு பாகங்களாக பதிவேறும் இந்த நேர்காணலின் நிறைவு பாகம் இது. பேராசிரியர் சர் நிஷாந்த் கனகராஜா அவர்களை நேர்கண்டு உரையாடும் நான் குலசேகரம் சஞ்சயன்.
நீங்கள் இப்பொழுது லெஸ்டர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கிறீர்கள். கற்பித்தலை விட்டு நிர்வாகத்தில் தான் உங்களுடைய கவனம் இருக்கிறது. கற்பித்தல் இல்லாமல் போனது உங்களுக்கு சங்கடமாக இருக்கிறதோ?
கற்பித்தல் இல்லாமல் போனதும் ஆராய்ச்சி செய்யறது குறைந்ததும் மிக துக்கம். ஆனால் சில வேளைகளில் நீங்கள் வெவ்வேறு பதவிகளுக்கு போகும்போது எல்லாம் உங்களால் செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் நான் லெஸ்டர் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு வரை ஒரு பாடம் படிப்பித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஏனென்றால் நான் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தாலும் நான் மாணவர்களுக்கு படிப்பித்தது மற்ற ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் உதாரணமாக இருக்கும் என்று நான் படிப்பித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கிட்டடியில் என்னை அதை செய்ய முடியாமல் போய்விட்டது மிக்க துக்கம். அதே மாதிரி தான் ஆராய்ச்சி செய்வோம். எனக்கு இன்னும் எத்தனையோ ஆராய்ச்சி செய்து புது கண்டுபிடிப்புகள் செய்ய விருப்பம். ஆனால் அதுவும் செய்ய முடியாது, இருக்கிறது மிக கஷ்டமாக இருக்கின்றது. அதே நேரம் நான் அதை செய்து என்ற பேராசிரியர் வேலையை வடிவாக செய்யாவிட்டால் அது மிக்க பிள்ளை. அதனால் நான் தீர்மானித்து விட்டேன், இதில் தான் என்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று.
லெஸ்டரை பற்றி கூறுங்கள். பல சமூகங்கள் அங்கே இணைந்து வாழ்கிறார்கள் என்று அறிகிறேன். அண்மையில் இங்கிலாந்தின் ஃபுட்பால் போட்டிகளில் அது வெற்றி பெற்ற போதுதான் அந்த நகரத்தை பற்றிய சற்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்கள் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது?
லெஸ்டர் ஒரு மல்டிகல்ச்சுரல் சிட்டி நகரம். அங்கே 47% ஆட்கள் ஆசிய நாட்களாக இருக்கிறார்கள். இலங்கை, இந்தியா நாட்டு சேர்ந்தவர்களாக செகண்ட் ஜெனரேஷன் ஆட்களாக இருக்கின்றார்கள். பழைய காலத்திலே மிட்லண்ட்ஸ்லே அதுக்களால் தான் ரோமன்ஸ் எல்லாரும் போனதாலே அது ஒரு முக்கியமான இடமாக இருந்த நகரமாக இருந்தது. அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கும் அது நல்ல பெயர் போன இடமாக இருந்தது. கிட்டடியில் லெஸ்டர் யூனிவர்சிட்டி கன புது கண்டுபிடிப்புகள் செய்திருக்கின்றார்கள். 1985 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் லெஸ்டரில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சார் அலெக் ஜெஃப்ரீஸ் கண்டுபிடித்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு பேட்டன்ட் எடுக்கவில்லை. அவர் பேட்டன்ட் எடுத்திருந்தார் லெஸ்டர் இன்றைக்கு இன்னும் எத்தனையோ மில்லியன் காசுகளை உழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை அவர் ஃப்ரீயாக உலகம் முடுக்க கொடுத்து இன்றைக்கு எத்தனையோ துறைகளில் அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி லெஸ்டரில் மருத்துவ ஆராய்ச்சிக்கு நல்ல பெயர் போந்த இடம். இங்கிலாந்திலே ஆராய்ச்சிகளை செய்கிற பல்கலைக்கழகத்தை அவர்கள் அசஸ் பண்ணும்போது லெஸ்டர் மருத்துவ ஆராய்ச்சி 2வது இடத்தில் இருக்கின்றது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு பிறகு. டயபிட்டீஸ் கார்டியோவாஸ்குலர் ரீசர்ச் ஏரியாவில் பிரபலமான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு முக்கிய காரணம் என்னென்றால் லெஸ்டர் நகரத்திலே இட்ஸ் அ மல்டிகல்ச்சுரல் பல நகர ஆக்கள் இருக்கிறதாலே மெடிக்கல் ரீசர்ச்சிலே அவர்கள் பங்கு பெற்று புது புது கண்டுபிடிப்புகளை கண்டு வெவ்வேறு சமூகங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் என்று லெஸ்டரில் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது ஒரு காரணம். கோவிடில் சில எத்னிக் மைனாரிட்டி கூட தாக்கப்படுகிறார்கள் என்று லெஸ்டர் யூனிவர்சிட்டி தான் கண்டுபிடித்தது.
பெருமைக்குரிய விடயம் என்று சொல்லலாம். ஒரு நேர்காணலிலே அண்மையிலே நீங்கள் தமிழ் மொழியில் தான் உங்களது ஆரம்ப கல்விகளை கற்றதாகவும் பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சென்றபோது ஆங்கிலத்திலே அங்கே கற்க மொழியாக இருந்ததனால் நீங்கள் சிரமப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை கேட்டு ஒருவர் தவறாக புரிந்தாரோ என்னோ தெரியவில்லை. நடம் கேட்டார், ஆங்கிலம் மொழியால் சிரமப்பட்டு விட்டேன் என்று ஒரு ஆங்கில ஆசிரியரின் மகன் கூறுகிறாரே, இது உண்மையா என்று கேட்டார். அது உண்மையா?
அது உண்மை இல்லை. நான் ஆங்கிலம் கதைக்க கொஞ்சம் தெரியும். புத்தகங்கள் ஆங்கில புத்தகங்கள் வாசிச்சிருக்கின்றேன். ஆங்கில பேச்சு போட்டியில் பரிசு கூட பெற்றிருக்கின்றேன். ஆனால் நான் படித்த பாடங்கள் எல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா பாடங்களும் தமிழில் தான் படித்தோம். கேம்பிரிட்ஜில் போக இரண்டு காரணம் கஷ்டப்பட்டோம். ஒன்று வந்து சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் விளங்காது, இரண்டாவது அவங்களுடைய ஆக்சென்ட் வித்தியாசம். அது அப்போ போகும்போது லெக்சருக்கு போகும்போது சில வேளை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காது. அதைத்தான் நான் ரிஃபர் பண்ணினேன் தவிர எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்றது உண்மையில்.
அண்மைய நாட்களிலே AI ஒரு பெரிய தலைப்பாக உருவெடுத்திருக்கிறது. உங்களது வேலையிலே ஆராய்ச்சியிலே நீங்கள் கண்டுபிடித்த காது கேட்கும் கருவியோ அல்லது சைனேஜ் கருவிகளிலோ செயற்கை நுண்ணறிவை AI பயன்படுத்தியிருக்கிறீர்களா? அது ஒரு கேள்வி. அதன் தொடர்ச்சியாக AI பற்றிய உங்கள் பார்வை என்ன? எதிர்காலத்தில் AI எமக்கு நன்மை பயக்குமா? அது குறித்த பார்வையை கூறுங்கள்.
ஸோ நான் ஆராய்ச்சி செய்யும் போது 1990 ஏஐ ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்தது. அதால் அவ்வளவு பெருசாக பாவிக்கவில்லை. ஆனால் வேறு ஆட்கள் நியூரல் நெட்ஒர்க் அந்த ஏரியாவில் கன ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏஐயின் முன்னேற்றத்துக்கு காரணம் அந்த நேரத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள், நியூரல் நெட்ஒர்க், சூப்பர்வைஸ் லேர்னிங் என்று சொல்வார்கள். நான் பேர்ந்து செய்த ஆராய்ச்சியில் என்ன மாதிரி மெஷீன்லே ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ன்களை கண்டுபிடிக்கலாம் என்று வேலை செய்தேன். அதுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஏஐ டெக்னிக்ஸ் பாவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்று அது இன்னும் முன்னேறிவிட்டது. என்னை பொறுத்தவரையில் ஏஐ ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. கன ஏரியாஸில் எங்களுடைய வாழ்க்கையை அது தாக்கும், பாசிட்டிவாக தாக்கும், நல்ல பிரயாசங்களாக இருக்கும். ஆனால் அதே நேரம் நாங்கள் அதை கவனமாக பாவிக்க வேண்டும். இன்னும் இது ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்லான் இருக்கின்றது. எங்களுக்கு அதன் எல்லா தடுபாடுகளும் தெரியாது. இன்ன மாதிரி நாங்கள் அதை பாவித்து அதன் பயன்களை பெறலாம் என்று நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் சமுதாயமாக எது அக்செப்டபிள், எது அக்செப்டபிள் இல்லைன்னு நாங்கள் நியமிக்க வேண்டும். அதனாலே நாங்கள் ஏஐயை சும்மா பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரம் எத்தனையோ துறைகளில் ஏஐ எங்களுக்கு நல்ல ஒரு டூலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
அந்த முடிவை யார் எடுப்பது? கல்விமான்கள் எடுப்பதா, அரசு எடுப்பதா, அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்கள் எடுப்பதா?
எல்லாரும் பங்கு பெற வேண்டும். அல்லது நாங்கள் சமுதாயமாக இதை நாங்கள் வடிவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பிஸ்னஸ்களை பொறுப்பு கொடுத்தமென்றால் அவர்கள் தங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸை வளரலாம் என்று தான் யோசிப்பார்கள். அதே மாதிரி அரசுகள், எல்லா அரசுகளும் அதை சரியாக பாவிப்பார்கள் நாங்கள் நம்ப முடியாது. ஸோ அதால் தான் நான் இதை பொறுத்தவரையிலே படித்தவர்கள், பேராசிரியர்கள், அரசாங்கங்கள், அதே நேரம் சமுதாயம் என்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது முக்கியம்.
உங்களுடைய துறையிலே, உங்களுடைய பொறியியல் வாழ்க்கையிலே நீங்கள் சாதித்தவற்றில் மிகப்பெரிய சாதனை என்று எதை கூறுவீர்கள்?
ஒரு சாதனையை சாற்றுவது மிக கஷ்டம். என்னுடைய துறையில் நான் 25 ஆராய்ச்சி பண்ணினேன். அதில் செய்யும்போது எல்லா கண்டுபிடிப்பும் நான் தனியே செய்யவில்லை. என்னுடைய மாணவர்கள், என்னுடைய PhD ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கீழே வேலை செய்தவர்களும் அநேக கண்டுபிடிப்புகளை செய்திருந்தார்கள். எனக்கு மிக பிடித்த வேலை நான் சைன் லாங்குவேஜை என்ன மாதிரி காது கேட்காதாக்களுக்கு மொபைல் ஃபோனில் அனுப்ப முடியும் என்று செய்த வேலையை நான் மிக்க சந்தோஷப்படுகிறேன். உலகத்திலேயே முதலாவதாக செய்தது நான் என்று தான் சொல்ல முடியும். அந்த வேலையால் நான் BBC, பெரிய டெலிஃபோன் கம்பெனிஸ், ஆரேஞ்ச், ஃப்ரான்ஸ் டெலிகாம், அப்படிப்பட்ட கம்பெனிகளோடு வேலை செய்து என்ன மாதிரி இந்த டெக்னாலஜியை நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கலாம் என்று நான் செய்யக்கூடிய ஒரு தருணம் கிடைத்தது. அதை குறித்து நான் மிக்க சந்தோஷப்படுகிறேன்.
ஒரு விஞ்ஞானியாக நீங்கள் வியந்து பார்க்கும் விஞ்ஞானி, அவர் உயிரோடும் இருக்கலாம் அல்லது காலம் சென்றவராகவும் இருக்கலாம், யாரை பார்க்கிறீர்கள்?
அது மிக கஷ்டமான கேள்வி.
யாரையெல்லாம் பார்க்கிறீர்கள்?
ஐசாக் நியூட்டன், அவருடைய கண்டுபிடிப்புகள் மிக கட்டித்தனமானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவரும் கட்டித்தனமான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை லெஸ்டரில் இருந்து அலெக் ஜெஃப்ரீஸ், அந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங், நான் மிக சந்தோஷப்படுகிறேன். அவர் செய்த கண்டுபிடிப்பால் இன்றைக்கு எத்தனையோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சால்வ் பண்ணப்படுகிறது. எத்தனையோ துறைகளில் தேர் அவர் சரியான அப்பா அம்மா என்று கண்டுபிடிக்கக்கூடிய தருணங்களை வருவதற்கு காரணம் அலெக் ஜெஃப்ரீஸ். அவர் தனியால் இருந்து வேலை செய்து லேபில் கண்டுபிடித்தார். எல்லா விஞ்ஞானிகளும் ஏதாவது ஒரு வகையில் மிக பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள். ஆனால் ஒன்லி ஹிஸ்ட்ரி எங்களுக்கு 50-60 சொல்லும் அது நல்ல கண்டுபிடிப்பாக இல்லையான்னு.
2-3 முன்னர் ஒரு அரங்கேற்றம், இங்கிலாந்திலே ஒரு அரங்கேற்றத்தில் நீங்கள் முதன்மை பேச்சாளராக கலந்து கொண்டிருந்திருக்கீர்கள். அதிலே கலை எவ்வாறு மனித வாழ்விற்கு அத்தியாவசியமானது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். கலையும் பொறியியல் வாழ்க்கையும் இணைந்து பயணிக்க முடியுமா?
கட்டாயமாக. நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்தீங்கள் என்றால், உதாரணத்துக்கு, அது இன்றைக்கு எல்லாராலையும் பாவிக்கப்படுகிறதுக்கும் எம்ப்ரேஸ் பண்ணப்படுறதுக்கும் காரணம் கலையும் இன்ஜினியரிங்கும். அதன் டிசைன், அது என்ன மாதிரி ஆக்களுக்கு விரும்புகிற வகையில் டிசைன் பண்ணலாம் என்று கண்டுபிடித்தது இன்ஜினியர் இல்லை, ஒரு டிசைனர், ஒரு ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி எல்லா மனித, நாங்கள் ஒரு மனிதர்களாக, ஹியூமன் கைண்ட், எங்களுக்கு தனியாக டிவைசஸில் தனியாக சந்தோஷம் இல்லை. நாங்கள் பாட்டில் சந்தோஷப்படுகிறோம், நாடகத்தில் சந்தோஷப்படுகிறோம். அதுதான் ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஹியூமன் லைஃப். அதுக்கு கலை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது.
இறுதியாக, ஒரு தனிப்பட்ட காரியத்துக்காக நீங்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீர்கள். இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் தடவை வந்தீர்களா?
அல்லது நான் 1996 என்னுடைய கல்யாணத்துக்காக இந்த நாட்டுக்கு வந்தேன். என்னுடைய மனைவி ஆஸ்திரேலியாவில், அவருடைய குடும்பம் இருக்கின்றார்கள். 1996 மெல்பர்னில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு பிறகு எத்தனையோ தடவை ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறேன். நல்ல ஒரு நாடு. இந்த எஸ்பிஎஸ் செய்கிறது சூப்பராக இருக்கின்றது. மைக்ரன்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இப்படி ஒரு ப்ரோக்ராமை வைத்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றி ப்ரொஃபஸர் நிஷான் கனகராஜா. உங்களது 15 மணி நேர விஜயத்தின் போதும் சீனி நகரிலே நமது நிலைய கலையத்துக்கு வந்து இந்த நேர்காணல் தந்ததற்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.